இப்படி இல்லைன்னா இது இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையை தான் என்ன சொல்வார்கள், அரிசாபத்தி என்று சொல்வார்கள். அரிசாபத்தி அளவை தினப்பொருட்டு கொல்லாத உலகனின் யாரும் விலை பொருட்டு உந்தருவான் இல் உந்தருவார் இல் என்று ஒரு குரல். அந்த குரலுடைய கேட உடைய பரிமையினர் எழுதுவார், இது அரிசாபத்தி என்று எழுதுவார். ஆகவே அரிசாபத்தி என்பது இந்த மாதிரி இல்லைன்னா இப்படி இருக்காது. அதான் சிவத்தினுடைய ஞான கிரியைகள் வந்து நிலை பெறவில்லை என்று சொன்னால் சிவம் ஆன்மாவிலே நிரந்தரமாக கலந்திருப்பது என்பது முடியாது. ஆனால் சிவம் ஆன்மாவிலே நிரந்தரமாக கலந்துள்ளது, எனவே சிவத்தினுடைய ஞான கிரியைகள் அங்கு இருக்கின்றன, அவை செயல்படுகின்றன. அதுபோல ஆன்மாவினுடைய ஞான கிரியைகளும் இருக்கின்றன. ஏன்னா ஆன்மா கசிந்த தொண்டை பேணி வருகின்றது, அப்போ அது அருளின் வழி நிற்கின்றது. ஆகவே ஆன்மாவினுடைய அறிவும் செயலும் சிவஞானத்துக்குள்ளே அடங்குகின்ற முறைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. ஏன் ஆன்மாவுடைய ஞானக்கிரியையும் உள்ளன, சிவனுடைய ஞானக்கிரியைகளும் உள்ளன என்பதை இங்க வந்து தெளிவாக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னு சொன்னா, ஆன்மா சிவோகம் பாவனை செய்து சிவமயமாகவே ஆகிவிடுகின்றது. அப்படி ஆன பிறகு ஆன்மாவுக்குன்னு அங்க ஞானக்கிரியைகள் இருந்தா அந்த ஆன்மா எப்படி சிவமாகவே விளங்க முடியும்? ஆகவே ஆன்மாவுக்கென்று ஞானக்கிரியைகள் எதுவும் இல்லை, சிவஞானக்கிரிகள் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நாம வந்துவிடக் கூடாது. ஆன்மா சிவத்தோடு ஏகனாக இந்த சிவோகம் பாவனையை செய்து ஆன்மா சிவத்தோடு ஏகனாக விளங்கினாலும் அவ்விடத்திலும் வந்து சிவபெருமானுடைய ஞானக்கிரியைகளும் இருக்கின்றன, ஆன்மாவுடைய ஞானக்கிரியைகளும் இருக்கின்றன. ஆன்மா ஒன்றாக சிவத்தோடு கலந்த வழியும் அங்கு சிவம் ஆன்மா இருவருடைய ஞானக்கிரியைகளும் அங்கு நிலை பெறுகின்றன என்பது எதனால தெரியுது அப்படின்னா, உலத்து அவன்தான் நின்ற கலப்பாலேன்னு சொன்னதுனால சிவபெருமானுடைய ஞானக்கிரியர் உள்ளன. சிவபெருமான் அறிவில் கலந்திருக்கின்றார் என்பதனால சிவபெருமானுடைய ஞானக்கிரியர்கள் உள்ளன என்பதும், கசிந்த தொண்டு என்று ஆன்மாவுக்கு சொல்லியிருக்கிறாரே, கசிந்த தொண்டை ஆன்மா செய்கின்றதுன்னு சொன்னதுனால ஆன்மாவுடைய ஞானக்கிரியர்களும் உள்ளன. அதனாலே சிவத்தோடு ஒன்றாய வழியும் ஆன்மா இந்த கசிந்த தொண்டை விடாது, ஒன்றாக கலப்பதற்காகத்தான் இந்த கசிந்த தொண்டை ஆன்மா பேணி வருகிறது. அப்புறம் சிவத்தோடு சிவமாக ஆன்மா ஏகனாகிவிட்டால் அப்புறம் கசிந்த தொண்டு வேண்டியதில்லை என்பது அல்ல, எப்போதும் அது வந்து கசிந்த தொண்டை அது பேணி வரும், அதான் மீளா அடிமை என்பார்கள். ஆகையினாலே அங்க சிவோகம் பாவனையால் ஆன்மா சிவத்தோடு ஒன்றுபட்ட பிறகும் கூட ரெண்டு பேரோட ஞானக்கிரியைகளுமே கேடின்றி இருக்கின்றன என்பதுதான் அங்கு உள்ள ஒரு மிகச்சிறப்பான ஒரு அழகான உண்மை. அதனால ஒரு பொருளுடைய ஞானக்கிரியைகள் கெட்டுதான் அந்த பொருள் இன்னொரு பொருளோட கலந்திருக்கிறது என்பது அல்ல, கலந்து ஒன்றான பிறகும் கூட ஆன்மாவுக்கும் ஞானக்கிரியைகளும் ஆன்மாவுடைய ஞானக்கிரியைகளும் நிலைபெறுகின்றன, சிவத்தினுடைய ஞானக்கிரியும் நிலைபெறுகின்றன என்பதுதான் இங்க நம்ம எப்படி எதனால பெற முடியுது அப்படின்னா, சிவம் சிவத்தினுடைய கலப்பு ஆன்மாவிடத்தில் உண்டுன்னு சொன்னதுனாலையும் ஆன்மா கசிந்தது ஒன்றை செய்கிறதுன்னு சொன்னதுனாலையும் நம்ம வந்து இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடிகிறது அரிசாபத்தியான. ஏன்னா அப்படி ரெண்டு பேரோட ஞானக்கிரியைகளும் நிலை பெறாட்டா சிவத்தினுடைய கலப்பும் ஆன்மாவுடைய தொண்டும் அங்கு நடக்க வழி இல்லை. ஆனா சிவத்தினுடைய கலப்பும் ஆன்மாவுடைய தொண்டும் சிவோகம் பாவனையில உண்டு அப்படின்னு சொல்லிட்டதுனால சிவோகம் பாவனையில் ஆன்ம ஞானக்கிரியைகளும் நடைபெறுகின்றன, சிவ ஞானக்கிரியைகளும் நடைபெறுகின்றன, அரிசாபத்தியால் அதை உணர்ந்து கொள்ளலாம் என்பதையும் இணைத்து சொல்லியிருக்கின்றாங்க. பாருங்க, சிவோகம் என சிவோகம் என பாவித்து நிற்கும் அத்துவித நிலைக்கு ஏற்கனவே பார்த்தது இருந்தாலும் இது நன்றி பருவோம். சிவோகம் என பாவித்து நிற்கும் அத்துவித நிலைக்கு இறைவனது கலப்பும் இவனது தொண்டும் ஒரு தலையான் வேண்டப்படும் என்பது போந்தவையால் என்பது பெறப்பட்டதால் இல்லையா, இறைவனது தொண்டும் அதாவது இறைவனது கலப்பும் வேண்டப்படும் இவனது தொண்டு இவன்னா அண்ணா அண்ணாவுடைய தொண்டும் வேண்டப்படும் இல்லையா என்பது போந்தமையால் என்பது பெறப்பட்டமையால், அஞ்ஞனம் தொண்டு செய்தற்குரிய ஆன்மாவினது ஞானக்கிரியைகளும் கலத்தற்குரிய இறைவன் ஞானக்கிரியைகளும் ஆண்டு ஆண்டுன்னா அந்த சிவோகம் பாவனையிலே ஒன்றுபட்ட இடத்து ஆண்டு கேடின்றி நிலை பெறும். எவையெல்லாம் கேடின்றி நிலை பெறும்? தொண்டு செய்தற்குரிய ஆன்மாவினது ஞானக்கிரியைகளும் கலத்தற்குரிய இறைவன் ஞானக்கிரியைகளும் ஆண்டு கேடின்றி நிலை பெறும் என்பதும் அரிசாபத்தியான் உணர்ந்து கொள்க சொன்னார். அரிசாபத்தியான்னா அப்படி சிவபெருமானுடைய ஆன்மக்கிரியை ஞானக்கிரியைகளும் ஆன்மாவினுடைய ஞானக்கிரியைகளும் அங்க கேடின்றி நிலை பெறாவிட்டால் சிவத்தினுடைய கலப்பு ஆன்மாவுடைய தொண்டு இது ரெண்டும் இருக்க முடியாது. ஆனா இது ரெண்டும் இருக்குன்னு ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார் பாடல்ல இல்லையா, உலத்து அவன்தான் நின்ற கலப்பாலே கசிந்த தொண்டினோடும் உலத்து அவன்றான் நின்ற கலப்பாலேன்னு ஆன்மாவுடைய தொண்டையும் சொல்லியிருக்கார், சிவத்தினுடைய கலப்பையும் சொல்லியிருக்கார். அதனால அங்க சிவ ஞானக்கிரியை ஆன்ம ஞானக்கிரியை ரெண்டுமே நிலைபெறும் என்பது அரிசாபத்தியால் தெரிந்து கொள்ளலாம். சிவஞான கிரியையும் ஆன்ம ஞான கிரியையும் ரெண்டுமே நடைபெறுவதனாலதான் இறைவனுடைய கலப்பும் உள்ளது, ஆன்மாவினுடைய தொண்டும் உள்ளதுன்னு அர்த்தாபத்தியால் தெரிந்து கொள்ளலாம் என்று அருமையாக நயமாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த விளக்கத்தை சொன்னதோடு மட்டுமல்லாமல் இதற்கு சான்றாக ஒரு ஒரு அருமையான ஒரு ரத்தினத்தை எடுத்து காட்டுவது போல ஒரு சான்றை காட்டுகின்றார்கள். என்ன அப்படின்னா, உலகுடைய நாயனார் கலிநடில் நம்முடைய மூன்றாவது குருமகா சன்னிதானம் இடத்திலே ஞானதீக்கை பெற்ற துறவு பெற்று நம்முடைய திருக்கூட்டத்து அடியவர்களுள் ஒருவராக விளங்கிய உலகுடைய நாயனார் என்ற அந்த அருளாளர் உலகுடைய நாயனார் கலிநடில் என்று ஒரு ஞான இலக்கியம் அருளியுள்ளார். அதுல வந்து வரக்கூடிய ஒரு ஒரு பாடல வரக்கூடிய தொடர் என்ன அப்படின்னா, என்னை உண்மயமாக்கிவிட்ட அந்த முத்தி நிலையிலும் கூட என்னுடைய ஞானக்கிரியைகளும் உன்னுடைய ஞானக்கிரியைகளும் கேடிந்து நிலைபெறுகின்றனவே, இது என்ன அற்புதம் என்று அவர் வியந்து அங்கு பாடியுள்ளார். அந்த கருத்தை நான் சொன்னேன், உலகுடைய நாயனார் அவருடைய திருவாக்கின் மூலமாக இப்ப நம்ம பார்ப்போம். உந்தன் குளம் இரண்டு என் குளம் இரண்டும் குறுகிடா வண்ணம் இன்பமா என்பால் புத்தையும் கொண்டது எப்படித்தான் என வியந்து கூறியதும் இவ்வுண்மை நோக்கி என்க. மேற்கோள், உந்தன் குளம் இரண்டு என் குளம் இரண்டும் குறுகிடா வண்ணம் இன்பமா என்பால் கூத்தையும் கொண்டது எப்படித்தான் எப்படித்தான் எப்படியோ அப்படின்னு அங்க வியந்து சொல்றாரு பாத்தீங்களா. அந்த வியந்து உரியது இவ்வுண்மை நோக்கி என்க, இங்க சொன்ன இந்த உண்மைதான் என்ன அப்படின்னு சொன்ன, இன்பமா என்பால் கூத்தையும் கொண்டது அப்படின்னு சொன்னதுனால, அதாவது முத்தான்மாக்களுக்கு சிவபெருமான் இன்பத்தை அருளக்கூடிய அந்த செயலும் ஒரு நடனமாக சொல்லப்படும். அது உண்மை விளக்கத்தில் ஆனந்த நடனம் அது. ஆமா, ஆகவே அந்த முத்தியை முத்தி போகத்தை அருளுதல் அதான் இன்பமா என்பால் கூத்தையும் கொண்டதுன்னு சொன்னதுனால, அது இன்பமான கூத்துங்கிறதுனால அது ஆனந்த நடனம். ஆகவே அது முத்தி அனுபவம் குறிக்கப்படுகிறது. அந்த முத்தி அனுபவத்திலையும் கூட ஆன்ம ஞானக்கிரியையும் நிலைபெறுது சிவ ஞானக்கிரியையும் நிலைபெறுது என்பதைத்தான் எப்படி சொல்லியிருக்காரு அங்க, உந்தன் குளம் இரண்டு என் குளம் இரண்டும் குறுகிடா வண்ணம் என்று சொல்லியிருக்கின்றார். இங்க குளம் உன் குளம் இரண்டு என் குளம் இரண்டுன்னு சொன்னது குளம்னு சொல்றாங்களே, அது என்னது, அது ரெண்டு ரெண்டு குளம்கள், எனக்கும் ரெண்டு குளம் உனக்கும் ரெண்டு குளம் பாடிக்கிறாரே, உன்னுடைய குளம் இரண்டும் நிலை பெறுகின்றன என்னுடைய குளம் இரண்டும் நிலை பெறுகின்றன, அப்படி நிலை பெறுத மாதிரி இன்பமா நீ கூத்தை ஆடுகின்றாயே அது எப்படியோ அப்படின்னு வியந்து சொல்றாரே. இங்க குளம் இரண்டு என்று சொல்வதை புரிந்து கொள்வது என்பது அது இயலக்கூடிய காரியமா நமக்கெல்லாம். ஆகவே அந்த இடத்துல பொருள் புரியாம வந்து இடர்படக்கூடும் அப்படிங்கிறதுனால அந்த பொருளையும் இங்க கருணையோடு உரையாற்றி விளக்கி இருக்கின்றார்கள் பாருங்க. ஏன்னா நம்ம ஆதீன மரபில் வந்தவர்கள், அவர்களால தான் விளக்க முடியும். ஆகவே இங்க குளம் இரண்டுன்னு சொன்னது வந்து ஞானம் கிரியை இந்த ரெண்டையும் தான் குளம்னு சொல்லியிருக்கின்றார் என்பது இங்க சிவஞான சுவாமி நமக்கு தருகின்ற விளக்கம். உன் குளம் இரண்டுன்னு சொன்னதுனால இது சிவத்தை நோக்கி கூறுகின்றார், நம்முடைய ஆச்சாரியரை நோக்கி கூறுகின்றார். ஆச்சாரியரை சிவமாகவே கொள்வதுதான் குருவே சிவம் என கூறின நந்தி என்ற முறையிலே ஆச்சாரியரை சிவமாகவே பாவித்துத்தான் கூறுகின்றார். உன் குளம் இரண்டு என்று சொல்லும் பொழுது சிவமாகிய உன்னுடைய இரண்டு குளமும், அதாவது அந்த ஞானக்கிரியைகளும் சிவஞானக்கிரியைகளும், என் குளம் இரண்டு ஆன்மாவாகிய என்னுடைய ஞானக்கிரியாக இரண்டும், குறுகிடா வண்ணம் குறைந்து போகாத வண்ணம் கெடாத வண்ணம் இன்பமா என்பால் கூத்தையும் கொண்டது எப்படித்தான், இந்த முத்தி இன்பத்தை எனக்கு அருள்வது எப்படியோ என்று கேட்கின்றார். ஆக முத்தியிலே ஆன்மா சிவத்தோடு ஒன்றுபட்டு சிவமாகவே விளங்குகிறது. அப்படி இருந்தாலும் அங்கே ஆன்மாவுடைய ஞானக்கிரியைகளும் நிலைபெறுகின்றன, சிவபெருமானுடைய ஞானக்கிரியைகளும் நிலைபெறுகின்றன, ஆனால் அவற்றுக்கிடையே பேதம் என்பது இல்லை, அங்க கலப்பு வந்து அப்படி திருப்பின்றி உள்ளது என்பது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் வந்து சித்தாந்தத்தில். இதெல்லாம் பலகாலம் சிந்திக்க வேண்டும் நாம் அந்த மாதிரியான ஒரு செய்தி. ஆகவே ஏன்னா ஒன்றான வழியும் அங்க வந்து ரெண்டு பேரோட ஞானக்கிரியைகளும் இருக்குது அப்படின்னா, அது காரணம் சிவனுடைய ஞானக்கிரியைகள் இருந்தால்தான் சிவத்தினுடைய கலப்பு ஆன்மாவில் இருக்கும், ஆன்மாவுடைய ஞானக்கிரியைகள் இருந்தால்தான் ஆன்மா அருளின் வழி நிற்க முடியும், அருளின் வழி நிற்க நிற்கத்தான் அதுக்கு முத்தி இன்பமே கிடைக்கும். அதனால ரெண்டு பேரோட ஞானக்கிரியைகளும் வேண்டப்படும் என்பது அரிசாபத்தி அளவே எவ்வளவு அற்புதமான இடத்துல வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கின்றார்கள். சொல்லும்போது கூட அந்த அளவை நெறிப்படி சொல்றாங்க பாருங்க, அது எவ்வளவு சுவையாக உள்ளது, நமக்கு தெளிவை தருகின்றது. ஆகவே அருமையான ஒரு மேற்கோளையும் காட்டி அழகுக்கு அழகு செய்வது போல மேலும் 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 அருமையான கருத்துக்களாக சொல்லிக்கொண்டு இவ்வளவு விரிவான ஒரு விசேட உரை நம்ம வந்து இந்த பாடலை தான் பார்க்க முடியும். ரொம்ப விரிவான விசேட உரை, மிக ஆழமாக சொல்லியிருக்கின்றார்கள். இதுக்கப்புறம் உரையாசிரியர் எந்த பகுதிக்கு வருகின்றார் என்று சொன்னால், இதுதான் வந்து இறைவனும் உயிரும் வந்து இரண்டர கலந்திருந்தும் அங்க வந்து பொருளால் இரண்டுதான் என்பதற்கு அந்த முத்தி நிலையில் கூட சான்று உள்ளது. பொருளால் இரண்டுதான் என்பதற்கு எப்படின்னா, முத்தி நிலையிலும் கூட சிவஞானக்கிரியை ஆன்ம ஞானக்கிரியைன்னு தனித்தனியாக இருக்கிறது, அந்த பிரிவு தான் அவற்றுக்கிடையே இல்லையே ஒழிய மற்றபடி சிவஞான கிரியை இருக்கிறது. அது ஆன்மாவுக்கு தேவையானவற்றை அறிந்து ஆன்மாவுக்கு அந்த போகத்தை ஊட்டுவது. ஆன்ம ஞான கிரியை இருக்கிறது என்னன்னா அந்த அருளின் வழி நின்று அந்த போகத்தை அனுபவிப்பது, அறிவை அந்த திருவருளின் வழி அடக்கி கிரியையை அந்த போக அனுபவத்திற்காக கொள்ளுவது ஆன்மாவினுடைய வேலை. ஆகவே ஆன்ம ஞான கிரியை உள்ளது, சிவஞான கிரியும் உள்ளது. ஆகையினால இதுதான் அந்த அத்துவிதம்னா இரண்டற்ற கலப்புன்னா வந்து என்னன்னா அங்க பிரிவு என்பது இல்லை, பிரிந்திருத்தல் என்பது கிடையாது. அதனாலதான் அத்துவிதம். அதுதான் வந்து எந்த அடைமொழியும் தேவையில்லாமல் சொல்லப்படுகின்ற அத்துவிதம், சுத்தாத்துவிதம். அங்க வந்து அத்துவிதம் என்பதிலே நகரம் உள்ளது, இதெல்லாம் இரண்டாம் சூத்திரத்துல விளக்கமா பார்த்தோம். நகக்கூட்டல் துவிதம் அதுதான் நத்துவிதம் தான் அத்துவிதம் ஆயிருக்கு வடமொழி இலக்கண விதிப்படி. அங்க வந்து அன்னை பொருள் சொல்லும் போது அதை சாதிருசிய பொருள் என்பார்கள் வடமொழி இலக்கணத்துல. சாதிருசிய பொருள் படி அத்துவிதம் சொன்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையா ஒரு வகையா இரண்டாக இருந்தும் இன்னொரு வகையா இரண்டாக இல்லை என்பதுதான் அங்க பொருள். ஒரு ஒரு வகையா இரண்டாக இருந்தும் இன்னொரு வகையா இரண்டாக அல்ல, இரண்டு அல்ல என்பது. அதுக்கு அனசுவம் என்பதை எடுத்துக்காட்டு சொல்லி பார்த்தோம். அனசுவம் என்றால் அசுவம் அன்று, அசுவம்னா குதிரை, குதிரை அல்ல என்று எதை எதை சொல்லலாம், குதிரை அல்லாத எல்லா விலங்குகளையுமே சொல்லலாம். ஆனா ஒரு குரங்கையோ ஒரு நாய் நாயையோ பார்த்து அனசுவம்னு யாரும் சொல்லல, ஏன்னா அவற்றுக்கெல்லாம் அந்த பேர் கிடையாது. கழுதைக்கு மட்டும்தான் அனசுவங்கிற பேர் உண்டு. ஏன்னா அதுதான் ஒரு வகையால் குதிரை மாதிரி அது இருக்கின்றது, தோற்றத்தாலும் சில செயல்பாடுகளாலும் அது குதிரையை போல விளங்குகிறது. ஆனால் அது பொருளால் குதிரை அன்று, அது வேற பொருள் கழுதை. அது மாதிரி ஒரு வகையால் அப்படி இருந்தும் இன்னொரு வகையால் அப்படி அல்ல என்று சொல்ற இடத்துலதான் வந்து இந்த சாதிருசிய பொருள் சொல்லுவோம். அது மாதிரி ஆன்மாவும் சிவமும் வந்து ஒரு வகையால் இரண்டாக இருந்தும் இன்னொரு வகையால் இரண்டு அல்லன்னு சொல்லணும். ஒரு வகையால் இரண்டுன்னா அதான் பொருள் தன்மையால், பொருளால் இரண்டாக இருந்தும் சிவம் தானே உணரும் பொருள், ஆன்மா உணர்த்த உணரும் பொருள். அதான் முதல்நூல் ஆசிரியர் வந்து ஆன்மா பிரம்மத்துக்கு வேறானதுன்னு மூணாம் சூத்திரத்துல சொல்லும் போது உணர்த்த உணர்தலின் என்று சொன்னார். ஆக பிரம்மம் தானாக உணரக்கூடிய பொருள், ஆன்மா உணர்த்த உணரக்கூடிய பொருள். இந்த பொருள் தன்மையில பெரிய வேறுபாடு உள்ளது. ஆகவே பொருளால் பிரம்மமாகிய சிவம் வேறு, ஆன்மா வேறு. அப்படி ஒரு வகையால் பொருள் பொருள் தன்மையால் ஆன்மாவும் சிவமும் இரண்டாக இருந்தும் கலப்பினால் இரண்டு அல்ல, இரண்டற்ற கலப்பு உள்ளது. ஏன்னா உலகத்துல பார்க்கக்கூடிய இரண்டு பொருள்கள் எதை பார்த்தாலும் அவை பிரிப்பின்றி கலந்திருப்பதில்லை, பிரிந்தே விளங்கும். ஒருவேளை கலந்து விளங்கினாலும் அது ஒரு தற்காலிகமான ஒரு கலப்பாக தான் அது இருக்கும். இல்லையா, ஒரு தற்காலிகமான கலப்பாக தான் அது இருக்கும் ஒழிய அது வந்து நிரந்தர கலப்பாக இருக்காது. உடலும் உயிரும் கூட பிரிப்பின்றி விளங்குகின்றன. உயிர்னு ஒண்ணு தனியாவா இருக்கிறது, உடம்பு தான் உயிர்னு சிலர் சொல்லத்தக்க வகையில உடம்பும் உயிரும் பிரிப்பின்றி கலந்து விளங்குகின்றன. ஆனாலும் அது ஒரு தற்காலிகமான கலப்பு தானே. அது மாதிரி எந்த ரெண்டு பொருளும் நிரந்தரமா பிரிவே இல்லாம கலந்திருக்க முடியாது. ஆனா சிவமும் ஆன்மாவும் ரெண்டு பொருளா இருந்தாலும் பிரிதல் என்பது இல்லாமல் கலந்திருக்கின்றன. ஆகவே அந்த கலப்பினால் இரண்டு அல்ல, பொருளால் இரண்டாக இருந்தும் கலப்பினால் இரண்டு அல்ல, தோற்றம் செயல்பாடுகளால் குதிரை போல் இருந்தும் குதிரை அல்ல என்று அங்க அனசுவம் சொன்னது மாதிரி, கழுதைக்கு அனசுவம்னு பேர் வச்ச மாதிரி இங்க வந்து சிவமும் ஆன்மாவும் என்ன பொருள் தன்மையால் இரண்டாக இருந்தும் கலப்பினால் இரண்டு அல்ல, கலப்பினால் ஒன்றாக விளங்குகின்றது, இரண்டு அல்ல என்று சொல்லி அங்கே சொல்ல வந்தார்கள். அதுதான் வந்து சாதிருசிய பொருள் பற்றி சொல்லக்கூடிய அத்துவிதம். இதுதான் அடைமொழி வேண்டப்படாத அத்துவிதம், சுத்தாத்துவிதம். இந்த சுத்தாத்துவித உண்மையை இப்படிப்பட்ட இயல்புடைய சுத்தாத்துவித உண்மையை உணரமாட்டாதவர்கள் என்ன மகா வாக்கியம் இருக்க உபநிடதங்கள்ல ஒரு மகா வாக்கியம், அதுதான் சுத்தாத்துவித உண்மையை தான் அதை உணர்த்துகின்றன. ஆனா சுத்தாத்வித உண்மையை உணர மாட்டாதவர்கள் பாருங்க, உணராதவர்கள் கூட சொல்லல சுவாமிகள், உணர மாட்டாதவர்கள். அந்த மாட்டாமை இந்த உணரக்கூடிய நன்னூலவர்களுக்கு இன்னும் வரல, அதனால அவர்கள் அறிவு அதை உணரும் அளவு பண்படவில்லை என்ற கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி எத்துணை சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள் சுவாமிகள். உணர மாட்டாதார் என்று சொல்கின்றார்கள் அவர்கள். வந்து மகா வாக்கியத்தை படித்துவிட்டு ஐயம் கேட்கின்ற மாணவர்களுக்கு என்ன விளக்கம் சொல்வார்களாம், அவர்கள் வந்து வேற வேற மாதிரியே விளக்கம் சொல்வார்களாம் என்னன்னு சொல்கின்றார்கள். மகா வாக்கியத்தை படிப்பவர்களுக்கு என்ன ஐயம் வரும்னா, நான் அது ஆகிறேன், நீ அது ஆகிறாய், இந்த ஆன்மா அது ஆகிறது அப்படின்னு சொல்லி தன்மை முன்னிலை படர்க்க இந்த மாதிரி மூன்று இடத்துல வச்சு மகா வாக்கியம் சொல்வார்கள் பார்த்தோம் இல்லையா. அப்போ இதை படிக்கின்ற மாணாக்கனுக்கு என்ன ஐயம் வரும்னா, ஆன்மா பிரம்மமாகிறது அப்படின்னு சொன்னா ஆன்மா ஒரு பொருள், பிரம்மம் வேற ஒரு பொருள், ஒரு பொருள் எப்படி இன்னொரு பொருள் ஆகும், அது ஒருபோதும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே, ஒரு பொருள் மற்றொரு பொருள் ஆகிறது யாண்டும் இல்லை எப்பொழுதும் இல்லை அப்ப எப்படி இந்த மகா வாக்கியம் ஆன்மா சிவம் ஆகிறதுன்னு சொல்ல முடியுது அப்படிங்கிற ஒரு ஐயம் மகா வாக்கியத்தை படிப்பவர்களுக்கு வருமா? அப்போ அந்த ஐயத்தை போக்குவதற்கு ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா ஆன்மா சிவமாகிறதுன்னா ஆன்மா கெட்டு சிவமாகிறதுப்பா என்று, ஒரு பொருள் கெட்டு மற்றொரு பொருளாக பரிணமிக்கும் என்று அந்த பரிணாமவாதம் சொல்வார்கள் ஒரு சாரார். அந்த மகா வாக்கியத்துக்கு பரிணாமவாதமாக விளக்கம் கொடுப்பார்கள் அவர்கள் பரிணாமவாதிகள். இன்னொரு சாரார் என்ன சொல்வார்கள்னா, அது நானாகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் இந்த பாடல் வந்திருக்கு பண்டை மறைகளும், அது நானானே அகம் பிரம்மாஸ்மி தன்மையில சொல்லுவது இல்லையா, அது நானானே அப்படின்னு சொல்லும் போது அது என்ற அந்த பெயரும் நான் என்ற பெயரும் எப்படிப்பட்டவை அப்படின்னா, விட்டுவிடாத ஆகு பெயர் சொல்வார், விட்டுவிடாத ஆகு பெயர் சொல்வார். விட்டு விடாத அப்படின்னா விட்டு சொல்லிட்டு விடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே ஒரு பகுதியில் விட்டும் மற்றொரு பகுதியில் விடாமலும் இருக்கின்ற ஆகு பெயர், விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், விட்டுவிடாத ஆகுபெயர்னு மூன்று வகையாக சொல்வார்கள். அதுல விட்டுவிடாத ஆகுபெயராக கொள்பவர்கள் ஒரு சாரார். இப்ப விட்ட ஆகுபெயர்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, காஞ்சிபுரம் நல்ல தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது காஞ்சிபுரம் பட்டை ஒருவர் சொல்கின்றார், அப்ப காஞ்சிபுரம் தரமானதா இருக்கும்னு சொல்றாரு. காஞ்சிபுரம் என்பது அந்த ஊரை பற்றி வேற எதுவும் குறிக்காமல் அந்த ஊரில் தயாரான அந்த பட்டை பற்றி மட்டுமே குறிக்கிறது. காஞ்சிபுரம் என்ற அந்த ஊர் வந்து மற்றபடி அங்க தொடர்புபடுத்த வேண்டியதில்லை, அதை தயாரான பட்டை பத்தி மட்டும்தான் அங்க பேசிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த ஊரை விட்டு விட்டு அதில் உள்ள பட்டை மட்டும் தான் பேசுறாங்க. ஆகையினாலே அதை விட்டு ஆகவே ஒருவன் காரம் தின்றான் அப்படிங்கும் போது, காரம் என்பது அவன் சாப்பிடுகின்ற பொருளுடைய சுவை தான் இல்லையா, சுவைய பொருளை விட்டுட்டு அந்த சுவையை மட்டும் அவன் வந்து தின்ன முடியாது. ஆகவே அந்த பொருளையும் சேர்த்துதான் அவன் உண்கின்றான். ஆனா அங்க வந்து காரத்தை மட்டும் சொன்னாலும் அந்த காரம் என்பது விடாத ஆகுபெயரா அந்த பொருளையும் சேர்த்து கொண்டிருக்கின்றது. ஆகவே காஞ்சிபுரம் என்பது ஆகுபெயராக காஞ்சிபுரத்தின் தயாரான பட்டை குறிக்கிறது. ஆனா காஞ்சிபுரம் ஊரை பத்தி அங்க வேற எதுவும் இங்க பேசப்படல, பட்டை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. ஆகவே ஊரை விட்டு விட்டு அந்த பட்டை மட்டும் பேசுறனால விட்டு ஆகுபெயராது. காரத்தை தின்றான் அப்படிங்கும் போது அங்க அந்த கார சுவையுடைய பொருளையும் விடாம அங்க கொள்ள வேண்டியது இருக்கு. அந்த கார சுவையுடைய அந்த பதார்த்தம் ஒரு காரச்சுவோ ஒரு வடையோ இல்லையா, அதையும் சேர்த்துதான் அங்க கொள்ள வேண்டியது இருக்கு. அதனால அங்க வந்து அந்த பொருளும் சேர்த்து விடாம கொள்ள வேண்டியிருக்கனால அது விடாத ஆகுபெயர். விட்டு விடாத ஆகுபெயர் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பகுதியில விட்டும் இன்னொரு பகுதியில விடாமலும் இருக்கும். அது பெருமானாற்று படையில மேற்கோள் காட்டி சந்தனம் சொல்வார் என்ன அப்படின்னா, அகலிரு விசும்பின் வாயிரு பருவி பகல்கான் எழுதரு பல்வதில் பருவி என்பார். அகன்ற பெரிய வானத்திலே பறந்திருக்கின்ற இருளை கதிரவன் என்ன செஞ்சு விட்டானா, பருகி விட்டானா. நம்ம இரவு பொழுது பூரா இருந்த இருள் இல்லையா, உதய காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இருளை பூரா அந்த கதிரவன் என்ன செய்துட்டான், பருகி விட்டான். பருகிதான் வெளிச்சமாக அவன் வந்து உமிழ்கின்றான் என்று சொல்கின்றான். ஆகவே இருளை பருகுதல் இது பெருமானாற்றுப்படையில தொடக்க அடிகள். இருளை பருகுதலும் அந்த கதிரவன்கிட்ட கிடையாது, அந்த தன்மையும் கதிரவனுக்கு கிடையாது, பகலை வந்து அவன் வந்து உமிழ்தலும் கிடையாது. ஆனா வந்து இருளை போக்குதலும் உண்டு, பகலை செய்தலும் உண்டு. ஆகவே இந்த அங்க அந்த கருத்தை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. அந்த பருகுதல் உமிழ்தல் என்பதை விட்டுறணும், வர்ணனைன்னு சொல்லி விட்டுறணும். ஆனா இருளை போக்குவதையும் பகலை செய்வதையும் கதிரவனுக்கு எந்த பங்கு தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இருளை போக்குகின்றான் பகலை செய்கின்றான் என்ற அளவில் மட்டும் நாம வந்து விடாம எடுத்துக்கொண்டு, ஆனா இருளை அவன் வந்து விழுங்கி விட்டான், பகலை வந்து உமிழ்ந்து விட்டான் என்பதை அதை மட்டும் வர்ணனை என்ற அளவில் விட்டுவிட வேண்டும். ஆகவே ஒரு பகுதியை விட்டுடணும், இன்னொரு பகுதியை விடாம கொள்ளணும், அதுதான் விட்டு விடாத ஆகவே என்று சங்கரமசிவாய புலவர் காட்டுவார். அது மாதிரி இவர்கள் இங்கே கேவலாத்து விதம் கூறுகின்றவர்கள் என்று சுவாமி சொல்கின்றார்கள். ஏகாண்மவாதிகள் தான் அவர்கள், அவர்கள் தான் கேவலங்கிற அடை கொடுத்து அத்துவிதத்தை சொல்வார்கள். ஏகாண்மவாதிகள் அது நான் ஆனேன் என்ற மகா வாக்கியத்துல, அந்த அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியத்துல அகம் நான் பிரம்மம், பிரம்மம் தான் இங்க அதுன்னு சொல்லப்படுது. ஆகவே அந்த பிரம்மம் நான் என்ற அந்த இரண்டு பொருளும் விட்டுவிடாத ஆகுபேர்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் விடாமலும் இருக்கணும். அதாவது என்னன்னா, விவகார நிலை பரமாத்திய நிலை என்று பார்க்கும் பொழுது ஆன்மா பிரம்மம்னு ரெண்டு பொருள் அங்கு பேசப்படலாம். ஆன்மான் சிவான்மா பிரம்மம் ரெண்டு பொருள் பேசப்படலாம், சிவான்மா பரமான்மான்னு. ஆனா அந்த விவகாரிகம் பரமாத்மன் அந்த நிலைகளை விட்டுவிட்டார், நிலைகளை விட்டுவிட்டு பார்த்தார். என்ன, நான் பொருள்னு பார்த்தா ஒன்றுதான், பொருள்னு பார்த்தா ஜீவான்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான். இதுதான் கேவலாத்வைதம் கூறுகின்ற ஏகான்மாதியுடைய கருத்து. பொருள்னு பார்த்தா ஜீவான்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் இல்லையா. ஒரு மாயா உபாதியினாலே, மாயை செய்த ஒரு இடையூறின் காரணமாக, மாயை என்பது அது அனிர்வசனியம், சொல்லனாதது. அந்த சொல்லனாத மாயை செய்த ஒரு இடையூறினாலே சீவன் என்றும் பரம் என்றும் அங்க இரண்டு பொருள்களாக பேசத்தக்க நிலையிலே உள்ளன. ஆனா மாயா உபாதி நீக்கிவிட்டு பார்த்தால் அங்க வந்து சிவமும் பரமும் ஒன்றுதான். ஆகையினாலே நான் நான் சொன்னதும் அங்க பிரம்மன் தான், பிரம்மத்துக்கு ஆக பேர் தான். அந்த உபாதி வேறுபாடுகளை வச்சு பார்த்தா, தேவகாரிக நிலையின்னு வச்சு பார்த்தா, அங்க நான் அதுங்கிற பிரிவு உண்டு. பரமார்த்திகத்துக்கு வந்துட்டா அந்த பிரிவு இல்லை. ஆகவே விவகாரியம்னு பார்க்கும்போது அங்க வந்து ஆன்மா சிவம்னு அங்க பேதம் உண்டு. அங்க வந்து அவை வந்து விட்டு நிற்கின்றன. பரமார்த்திகம்னு வரும்போது அங்க ஆன்மாசியமும் வந்து ரெண்டும் ஒண்ணுதான் ஆயிடுது. அங்க வந்து விடாத நிலை வந்து விடுகிறது. ஆக இந்த மாதிரி நாம கொள்ளலாம் என்று நம்ம சுவாமிகள் காட்டுகின்ற வழிபடி என்று பார்க்கும்போது நமக்கு சொல்ல முடிகின்றது. ஆகவே அது நான் என்னும் இரு பெயரும் விட்டுவிடாத ஆகு பெயரனை கொண்டு கேவலாத்வைதம் கூறுவார் ஒருசாரார் அப்படி இடர்படுவார்கள். ஏன்னா இது ரொம்ப வலிந்து கொள்ளக்கூடிய பொருள். இப்படி ஒரு பொருள் கொடுத்ததுனால அந்த அத்வைதம் என்பதற்கு கேவலங்கிற அடையும் கொடுக்க வேண்டியது இருக்கு. கேவலம்னா என்ன, அங்க வந்து ஒரு பொருள் தான் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு அங்க கேவலம் கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, இன்னொரு தாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றை மாத்திரம் ஆகுவேராக சொல்வார், அது நான் ஆகிறேன் என்பதுல ஒன்றை மாத்திரம் ஆகுவேராக சொல்வார்கள். அவர்கள் வந்து இங்க ஆன்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் உரிய சம்பந்தத்தை சொல்வதற்கு இந்த அத்வைத மகா வாக்கியத்தை அவர்கள் வந்து ஆன்மா சிவ சம்பந்தம் சொல்வதாகவே கொள்ள மாட்டார்கள். அந்த வகையில் இவர்கள் வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு நோக்குடையவர்கள். யாருன்னா வைணவர்கள். இப்போ ஏகாத்மவாதிகள் வந்து மகா வாக்கியத்துக்கு கொடுக்கிற பொருள் வேறு, சைவர்கள் கொடுக்கின்ற பொருள் வேறு. ஆனா ரெண்டு பேருக்கும் நோக்கம் ஒன்றுதான், சிவத்துக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள சம்பந்தத்தை விளக்க வந்தது மகா வாக்கியம் என்பதுல ஏகாத்மவாதிகளும் சைவர்களும் ஒரே நோக்குடையவர்கள். ஆனா அந்த சம்பந்தம் குறித்து விளக்குவதில் தான் வேறுபடுதாங்க. ஆனா வைணவர்களாகிய விசிஷ்டாத்வைதிகள் வந்து அந்த மகா வாக்கியத்துடைய கருத்து என்னன்னா, இறைவன் வந்து பல இறைவன் கிடையாது, ஒரு இறைவன் தான். இதை உணர்த்ததான் வந்து அத்வைதங்கிற சொல்லும் இருக்கு, மகா வாக்கியங்கிற சொல்லும் இருக்கு, மகா வாக்கியங்களும் இருக்கின்றன என்று அவர்கள் கொள்வார்கள். மகா வாக்கியங்களும் சரி, அத்வைத பதமும் சரி, என்ன உண்மையை உணர்த்த வந்திருக்கின்றன என்றால், இறைவன் ஒருவனே, பல இறைவன் கிடையாது என்பதை உணர்த்த வந்திருக்கின்றன என்று அவர்களுக்கு பொருள் வாழ்கின்ற நோக்கே வேறு மாதிரியான. ஆகவே அவர்கள் வந்து நான் அது ஆனேன்னா, பலவாக இருக்கின்ற பிரம்மம் வந்து எல்லாமே வந்து பிரம்மம் பலவாக பேசப்பட்டாலும் அது ஒன்றுதான் என்பதுதான் அவர்கள் எல்லா மகாவாக்கியங்களும் தருகின்ற பொருள். ஆகவே பிரம்மம் வந்து பல ரூபங்களிலும் நாமங்களிலும் பேசப்பட்டாலும் அவையெல்லாம் ஆகு பெயராக ஒரே பொருளையே குறிக்கும் என்று அப்படி விளக்கம் தருவார்கள் என்று போன முத்தையா பிள்ளை அவர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார். ஆக ஒன்றை மட்டும் ஆகுபெயராக கொண்டு விசிட்டாத்விதம் கூறுகின்றார்கள். ஆன்மா இறைவன் இந்த ரெண்டுல ஒன்றை மட்டும் ஆகுபெயராக கொள்கின்றார்கள். அப்ப வந்து அவர்கள் வந்து ஆன்மாவை இறைவனுக்கு ஆகுபெயராக கொள்கின்றார்களா, இறைவனை ஆன்மாவுக்கு ஆகுபெயராக கொண்டிருக்கிறார்களா என்பதை வந்து விளக்கம் கொடுத்து நாம சிந்திக்க வேண்டும். ஏன்னா மிகவும் சுருக்கமாக தான் இந்த சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார்கள், அதை நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று உண்மை, அவர்கள் வந்து பல பல நாம ரூபங்களிலே இறைவன் சொல்லப்பட்டாலும் அவையெல்லாம் ஆகுபெயராக ஒரே இறைவனைத்தான் குறிக்கும் என்ற கொள்கை உடையவர்கள் என்பதிலே ஐயமில்லை. ஆக இவர்கள் விசிட்டாத்விதம் சொல்கின்றார்கள். விசிட்டம் என்று சொல்லும் பொழுது அது வந்து ஒரு தொகுப்பான நிலை, அதாவது விசேடிக்கப்படும் பொருள் விசேடனம் ரெண்டும் கூடியது விசிட்டம். அதாவது பரம்பொருள் வந்து உயிர் மாதிரி, மற்ற உயிர்கள் சட உலகம் இதெல்லாம் அந்த பரம்பொருளுக்கு உடம்பு மாதிரி என்று கூறுவார்கள். ஆக உலகம் உயிர்கள் இவற்றோடு கூடிய விசித்தமாக இருக்கின்றான் பரம்பொருள் என்று சொல்வார்கள். ஆகையினாலே அவர்கள் வந்து அந்த பரம்பொருள் பல நாமங்களாக சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் ஒரே பரம்பொருளாக தான் ஆகுவதாக குறிக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள், விசிட்டாத்விதம் சொல்வார்கள். ஆகவே ஏற்கனவே சொன்ன அந்த கேவலாத்விதம் விசிட்டாத்விதம் இதெல்லாம் இந்த விளக்கங்கள்லாம் மகா வாக்கியத்துக்கு பொருந்தாது. அது நான் ஆனேன் என்பது பொருந்தாது. ஆன்மா வந்து சிவோகம் பாவனையால் சிவமாகும் என்று சிவாகவும் சொல்கின்ற விளக்கம் தான் அங்க அது நான் ஆனேன் என்ற மகா வாக்கியத்தின் பொருள். அதுதான் பண்டைமறைகளும் அது நான் ஆனேன் என்று பாவிக்க சொல்லுவது இப்பாவகத்தை காணேன். இப்பாவகம் என்ற சிவோகம் பாவனை தான் ஆன்மா சிவமாகிறது. அதுதான் அது நான் ஆனேன், அதுவாகிய சிவம் அந்த சிவமாக நான் என்று சொல்லத்தக்க ஆன்மா அது என்று சொல்லப்படுகிற சிவமாகின்றது. அதுதான் அது நானானே. ஆகையினாலே இப்படி மகாவாக்கியத்துக்கு வேறு வேறு விளக்கங்கள் கொடுக்கின்றார்கள், அவையெல்லாம் வந்து பொருந்தாது, அவையெல்லாம் மகாவாக்கியத்தின் பொருள் அல்ல, இந்த சிவோகம் பாவனை தான் மகாவாக்கியத்தின் பொருள் என்று சொல்ல வந்த ஆசிரியர் தான் என்ன சொல்றார், பண்டை மறைகளும் அது நானானேன் என்று பாவிக்க சொல்வது இப்பாவகத்தைக்கான சொல்றார். அது சுவாமிகளுடைய ஏன் அவர்கள் இப்படி வேற வேற விளக்கம் கொடுக்கிறாங்க, கேவலாசிரியர் வச்சுட்டார்கள் சொன்னா சுத்தாத்வித உண்மையை அவர்கள் உணர மாட்டாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை சொல்றாங்க. சுத்தாத்வித உண்மையை உணர மாட்டாதவர்களாக அவர்கள் இருப்பதனால மகாவாக்கியத்தை படிக்கின்ற மாணாக்கர்கள் அது நான் ஆனேன் அப்படின்னா எப்படி ஒரு பொருள் இன்னொரு பொருள் ஆகும், அது முடியாதே அப்படின்னு ஐயம் கேட்கும் போது ஒன்று கெட்டு ஒன்றாகும்னு பரிணாமவாதிகள் ஒரு பக்கம், இவர்கள் தனி பரிணாமவாதிகள் ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்க, விட்டுவிடாத ஆகுபெயர் அது என்பதும் நான் என்பதும் விட்டுவிடாத ஆகுபெயர், ஒரு பக்கம் விட்டும் ஒரு பக்கம் விடாமலும் இருந்து இல்லையா, உபாதிகளை வச்சு பார்க்கும்போது பிரம்மம் ஆன்மான்னு வேறு வேறாகவும் உபாதிகளை நீக்கி பார்த்தா பிரம்மம் ஆன்மா ரெண்டும் ஒண்ணுதாங்க மாதிரி இப்படி விட்டுவிடாத ஆகுபெயராக இருக்கிறதுன்னு கேவலாத்திரம் சொல்கின்றார்கள் ஒரு சாரார். இல்லையா, இன்னொரு சாரார் வந்து ஒரே இறைவன் தான் பல நாமரூபங்களாக இருக்கின்றான், அவையெல்லாம் ஆகுபேரா இறைவனை தான் குறிக்கும் சொல்லி அந்த மகாவாக்கியத்துக்கு விசித்தார்த்தம் சொல்கின்றார்கள். இப்படி இடர்பட்டு உழைப்பனவெல்லாம் அந்த மகாவாக்கியத்தின் உண்மை பொருள் ஆகாது, இந்த சிவோகம் பாவனை தான் அந்த மகாவாக்கியத்தின் பொருள்னு ஆசிரியர் சொல்கின்றார் என்பதை ஒரே ஆசிரியர் சொல்வதை நம்ம பார்க்கணும். இப்பெற்றித்தாகிய சுத்தாத்வித உண்மை உணரமாட்டாதார், பெற்றினா என்ன இயல்பு, இப்படிப்பட்ட இயல்பு, எப்படிப்பட்ட இயல்பு, சிவமோ ஆன்மாவோ பொருளால் வேறாக இருந்தாலும் கலப்பினால் ஒன்றாக இருக்கின்ற இயல்பு, கலப்பினால் ஒன்றாக இருந்து கொண்டே பொருளாலும் வேறாக இருக்கின்றன, அதற்கு ஏதுவாக சிவத்தினுடைய ஞானக்கிரியைகளும் ஆன்மாவுடைய ஞானக்கிரியைகளும் கேடின்றி நடைபெறுகின்றன என்று இப்படி கலப்பினால் ஒன்றானவளையும் பொருளால் ரெண்டா இருக்குதுங்கிறது வந்து சொல்லக்கூடிய இந்த இயல்புடைய இந்த சுத்தாத்வித உண்மையை உணரமாட்டாதார். என்ன சொல்றாங்க, மகாவாக்கியம் படிச்சு ஐயம் கேட்கிறான், ஒரு பொருள் மற்றொரு பொருளாதல் யாண்டு மின்மையின் அது நான் ஆனேன் என்னும் ஒரு வார்த்தை பொருள்படுமாறு யாஞ்சனம் என்று ஆசங்கித்தார்க்கு. இல்லையா, ஆமா, என்ன மகாவாக்கியம் படிச்சுட்டு ஐயம் கேட்கிறாங்க, ஒரு பொருள் மற்றொரு பொருள் ஆதல் ஐயா அது நான் ஆனேன் அப்படின்னு மகாவாக்கியம் சொல்லுது ஐயா, அப்பா நான்கிற பொருள் எப்படி அதுங்கிற மற்றொரு பொருள் ஆக முடியும், அப்படி ஒரு பொருள் மற்றொரு பொருள் ஆதல் எங்கேயும் இல்லையே அப்படின்னு கேட்கிற மகாவாக்கியத்தை படிச்சுட்டு, மகாவாக்கியத்துக்கு ஒரு வார்த்தைன்னு இன்னொரு பேர் உண்டு, சிவஞான பாடிய சிறப்பு பாயிரத்தில் சொல்வார்கள் அந்த ஒரு வார்த்தைங்கிற பேருக்கு பயன்படுத்துறாங்க, அந்த ஒரு வார்த்தை பொருள்படுவது எப்படி என்று ஆசங்கித்தார்னா ஐயம் கேட்டவர்களுக்கு கேவலாத்வீதமா விளக்கம் சொல்லிடுறாங்க, ஒரு சாரா பரிணாமவாத விளக்கம் சொல்லிடுறாங்க, விசிட்டாத்வீத விளக்கம் சொல்லிடுறாங்க, அதெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்ல வரா இருப்பாங்க. ஒரு பொருள் மற்றொரு பொருள் ஆதல் யாண்டும் இன்மையின் அது நான் ஆனேன் என்னும் ஒரு வார்த்தை, அதாவது மகாவாக்கியம் பொருள் வருமாறு யாஞ்சனம், பொருள்படுமாறு யாஞ்சனம் எப்படி, அது பொருள்படுவது எப்படி என்று ஆசங்கித்தார்க்கு என்று ஐயம் எழுப்பியவர்களுக்கு பரிணாமவாதி என்ன விளக்கம் சொல்றான், ஒன்று கெட்டு ஒன்றாம் என கொண்டு பரிணாமம் கூறுவாரும், அப்புறம் ஏராண்மாதிகள் சொல்ற விளக்கம் என்ன, அது நான் என்னும் இரு பெயரும், அதுன்னு ஒரு பெயர் நான் ஒரு பெயர் ரெண்டு பெயரும், அது நான் என்னும் இரு பெயரும் விட்டுவிடாத ஆகு பெயர் என கொண்டு கேவலாத்விதம் கூறுவாரும். அது நான் ஆனேன்னா அதுங்கிறது நான் ஆகுபெயர், நானும் அது ஆகுபெயர், அது நான்கிற பிரிவும் இருக்கு ஆனால் ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா, மாயா உபாதியால அது நான் என்று அங்க பிரித்து பேசத்தக்கமையும் இருக்கிறது, மாயா உபாதி நீங்கிட்டா அது நான்கிற பிரிவு இல்ல, அது நானும் ஒன்னாயிரும். அதான் விளக்கம், ஒரு வகையில பிரிவு இருந்தாலும் இன்னொரு வகையில பிரிவு இல்லை, இந்த பொருளால் ஒன்றுதான், மாயா உபாதியாலதான் பேரம், அது வெறும் தோற்றம் தான் அப்படின்னு சொல்லி கேவலாத்விதம் சொல்றாங்க ஒரு சாரா. அவற்றுள் ஒன்றினை மாத்திரம் ஆகுவேர் என கொண்டு விசிட்டாத்விதம் கூறுவாருமா இடர்படுவர், ஏன் இடர்படுவர்னா ஒரு வாக்கியத்துக்கு தான் கொள்ற பொருள் சரியில்லை அவ்வளவு நேரடியா கொள்ள முடியல அப்படின்னு தெரிஞ்சிருந்தது.